வணக்கம் தந்தை காஸ்மன் ஆரோக்கியராஜ், இந்த கருப்பு தினம் கடைபிடிக்கப்படுவதன் நோக்கம் பற்றி முதலில் எங்களுக்கு விளக்குங்களேன்.
ஆகஸ்ட் 2010 கருப்பு தினமாக அனுசரிப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், 1950 பத்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் அப்பொழுதிலிருந்த ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதி ஆணை ஒன்றை பிறப்பித்தார்கள். அந்த ஜனாதிபதி ஆணை 13 என்ன கூறுகிறது என்னவென்றால், இந்து மதத்திய தழுவிய தலித்துக்கள் மட்டுமே எஸ்சி பட்டியலுக்கான சலுகைகளையும் உரிமைகளையும் பெற முடியும், மற்ற மதத்தை தழுவியவர்கள் அதை பெற முடியாது என்பதை அந்த ஆணை சுட்டிக்காட்டியது. 1956 அது திருத்தப்பட்டு சீக்கிய மதத்தை தழுவிய தலித்துக்களை எஸ்சி பட்டியலில் சேர்த்தார்கள். அதன் பிறகு 1990 திருத்தப்பட்டு பௌத்த மதத்தை தழுவிய தலித்துக்களை சேர்த்துக் கொண்டார்கள். இஸ்லாமிக் தழுவிய தலித்துக்களும் கிறிஸ்தவ மதத்தை தழுவிய தலித்துக்களும் எஸ்சி பட்டியலில் சேர்க்கப்பட்ட மக்களுக்கான சலுகைகளையும் உரிமைகளையும் இன்று வரை அவர்கள் அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் இருந்து வருகிறது. எனவேதான் இது இந்திய ஜனநாயகத்தினுடைய இந்திய மத சார்பற்ற தன்மைக்கு ஒரு கருப்பு புள்ளியாக இருப்பதனாலே அந்த ஆணையை ஜனாதிபதி கையெழுத்திட்ட அந்த நாளின் போது 10 ஆகஸ்ட் 1950 கையெழுத்திட்டார்கள். 60 இந்த தீண்டாமை கொடுமையை அனுபவிக்கிற இந்த மக்கள் இந்த சலுகைகளையும் உரிமைகளையும் பெற முடியாத ஒரு சூழல் இருப்பதனாலே நாங்கள் ஆகஸ்ட் 10 கருப்பு தினமாக நினைவு கூறுகிறோம்.
தலித் கிறிஸ்தவர்கள், தலித் முஸ்லிம்களுக்கான இந்த போராட்டம் பல ஆண்டுகளாக இடம்பெற்று வருகின்றது, இன்னும் அது நிறைவேற்றப்படாமலேயே இருக்கின்றது. இதற்கான காரணம் என்ன?
பல காரணங்களை சொல்லலாம். மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், இந்த போராட்டத்தை 1950 நம்முடைய கிறிஸ்தவ மத தலைவர்கள் முன்னின்று நடத்தினாலும் கூட, இதை ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமூகம் தங்களுடைய பிரச்சனையாக உணராதது ஒரு காரணம். சமீபத்திலேதான் இஸ்லாத்தை தழுவிய தலித் மக்கள் நம்மோடு சேர்ந்து இணைந்து போராட ஆரம்பித்திருக்கிறார்கள். கடந்த ஒரு 4-5 இந்த 2 மதத்தை தழுவிய சகோதரர்களும் இணைந்து போராடும் போது அரசியல் தளத்திலே நாம் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருப்போம். அதன் நிமித்தம்தான் இப்பொழுது அரசாங்கம் ஓரளவிற்கு நம்முடைய கோரிக்கைகளை கேட்க ஆரம்பித்திருக்கின்றது. எனவே இந்த போராட்டம் இன்னும் தேச அளவில் வலுப்பெறும் போதுதான் அரசாங்கத்திற்கு ஒரு நிர்பந்தம் வந்து நாம் இந்த போராட்டத்தில் வெற்றி அடைய முடியும். என்னுடைய சொந்த கருத்து என்னவென்றால், இன்னும் அதிகமாக நம்முடைய கிறிஸ்தவ மத தலைவர்களும் இஸ்லாமிய தலைவர்களும் இதுல இன்னும் அதிகமான ஆர்வத்தை காட்டினார்கள் என்றால் நாம் நிச்சயம் வெற்றி பெற முடியும்.
இப்ப இந்த உங்களுடைய போராட்டத்திற்கு இந்து மதத்திலிருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்குதா?
நிச்சயமாக சமய சார்பற்ற சக்திகள் எப்பொழுதுமே நமக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். இந்து மதவாதிகளை தவிர இந்தியாவில் வாழக்கூடிய மத சார்பற்ற சக்திகள், இன்னும் ஜனநாயக அமைப்புகள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் எல்லோருமே இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். 2007 நீங்கள் மேத்தா பட்கரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்கள் நேஷனல் அலையன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட், NAPM என்கின்ற ஒரு மூவ்மெண்ட் இருக்கின்றது. அவர்கள் கூட இந்த நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆதரவு அளித்து பிரதம மந்திரிக்கும் மற்றவர்களுக்கும் கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள்.
இந்த கருப்பு தினத்தை எப்படி அனுசரிக்க போறீங்க?
இதை தேசிய அளவில் ஒவ்வொரு மாநிலத்திலும், ஒவ்வொரு மறைமாவட்டத்திலும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும், ஒவ்வொரு தாலுக்காவிலும் அனுசரிக்க வேண்டும் என்பதை ஆயர்கள், கத்தோலிக்கர், கத்தோலிக்கர் அல்லாத ஆயர்கள் எல்லாருக்குமே கடிதம் மூலியமாக அனுப்பியிருக்கிறோம். குறிப்பாக அகில இந்திய ஆயர் பேரவையும் நேஷனல் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் இன் இந்தியா, இந்த 2 மிகப்பெரிய அமைப்புகளும் எல்லா தங்களுடைய தலைவர்களுக்கும் அனுப்பியிருக்கிறோம் தகவலை. முதன் முதலாக எல்லா இல்லங்களிலும், நிறுவனங்களிலும், நம்முடைய ஆலயங்க வளாகத்திலும் கருப்பு கொடியை ஏற்ற வேண்டும். அடுத்து நம்முடைய அங்கத்தினர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து இதை ஒரு துக்க தினமாக அனுசரிக்க வேண்டும். துக்க தினம் என்றால் இந்திய ஜனநாயகத்திற்கு இது ஒரு துக்க தினம், ஏனென்றால் இந்திய ஜனநாயகத்தின் ஒரு கருப்பு புள்ளி இது. எனவே அந்த விதமாக வெளி அடையாளமாக அனுசரித்து, அதைவிட மிக முக்கியமாக அன்று இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரிக்கும் UPA சேர்மன் என்று சொல்லப்படுகிற திருமதி சோனியா அம்மையாருக்கும், அடுத்து இந்த தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலே சேர்க்க மிக முக்கியமாக செயல்பட வேண்டிய அமைச்சகம், சோசியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி என்று சொல்வார்கள், அவர்களுடைய தலைவராக அந்த அமைச்சராக இருக்கக்கூடிய திருவாளர் முகுல் வாஸ்னிக் அவர்களுக்கும் தந்திகள் மற்றும் கடிதங்கள் மற்றும் ஃபாக்ஸ்கள் அனுப்பப்பட வேண்டும் என்பதை நாங்கள் எல்லா தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் வலியுறுத்திருக்கிறோம். இதை முன்னின்று நிகழ்த்துவது அகில இந்திய ஆயர் பேரவையும் அகில இந்திய திருச்சபைகளுடைய கூட்டமைப்பும் அகில இந்திய தலித் கிறிஸ்தவ அமைப்பும் சேர்ந்து இந்த தினத்தை அனுசரிக்கின்றோம்.
இந்த தினத்தை அனுசரிக்கிறதுனால என்ன பலன் வரும்னு எதிர்பார்க்கிறீங்க?
நிச்சயமாக முதன் முதலாக நம்முடைய கிறிஸ்தவ ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமூகத்தில இந்த பிரச்சனை என்னவென்பதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பு. அடுத்தபடியாக நாம் அனைவருமே ஒட்டுமொத்தமாக இந்த 13 என்பது இந்திய ஜனநாயகத்திற்கும் இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கும் விரோதமானது. அது மட்டுமல்ல, இந்த யுனைடெட் நேஷன்ஸ் கவுன்சில் ஃபார் தேர்ட் கமிட்டி ஆன் எலிமினேஷன் ஆஃப் ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்லுவார்களே, அந்த அமைப்பில் கூட இந்த 13 என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானது, இந்த தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் இந்த எஸ்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற பரிந்துரையை 2007 வைத்திருக்கின்றது. எனவே இந்த விதமான சிந்தனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு போவதற்கு இந்த கருப்பு தினம் மிக மிக உதவியாக இருக்கும். அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அகில இந்திய மக்கள் அனைவருமே இது ஒரு ஜனநாயக போராட்டம், இது ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கான போராட்டம் என்பதை உணர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். இது வந்து ஒரு இடஒதுக்கீட்டுக்கான போராட்டம் மட்டுமல்ல, ஜனநாயகத்துக்கு விரோதமாக இருக்கிற இந்த 13 நீக்கப்பட வேண்டும் என்பதை மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்கிறோம்.
தந்தை காஸ்மன் ஆரக்கியராஜ், கிறிஸ்துவத்துல ஜாதிகள் இருக்க கூடாது என்பது நல்ல காரியம் தானே?
நிச்சயமாக கிறிஸ்தவ கோட்பாடுகள் சாதியை ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆனால் இந்திய சமூகம் ஒரு சாதிய சமூகம். இந்திய சமூகத்தில் இருக்கின்ற எல்லா மதத்திலுமே இந்த சாதிய வேற்றுமையும் தீண்டாமை கொடுமைகளும் இருக்கின்றன என்பதை நாம் வருத்தத்தோடு ஒற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதை மறைந்த திருத்தந்தை 2 ஜான்பால் அவர்களே இதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். தமிழக ஆயர் பேரவை அவர்களை சந்திக்க சென்ற போது, ஜாதியம் என்பது திருச்சபைக்குள்ளும் ஊடுருவி இருக்கின்ற ஒன்று, எனவே இதை நீக்க வேண்டும், ஆனால் இந்த சாதியின் பெயரால் இருக்கிற வேற்றுமைகளை நீக்குவதோடு தீண்டாமை கொடுமையினாலே சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற மக்கள் மீது திருச்சபை சிறப்பான அக்கறை செலுத்தி அவர்களுடைய மேம்பாட்டிற்காக உழைக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எனவே கோட்பாட்டு அளவில் நிச்சயமாக கிறிஸ்தவம் ஜாதியத்தை ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆனால் இங்கே திருச்சபையில் என்ன நிலவுகிறது என்பது என்னவென்றால், சாதிய வேற்றுமையும் தீண்டாமையும் புறையோடி கிடக்கின்றது. இது வந்து வெள்ளிடை மலை. இதற்கு பல உதாரணங்களை நான் சொல்லலாம். எனவே இந்த எஸ்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்பது ஒரு மதத்தில் ஜாதி இருக்கிறதா ஜாதி இல்லையா என்பதை பொறுத்து அல்ல. எஸ்சி பட்டியலில் சேர்ப்பதற்கு மிக முக்கியமான அளவுகோல் என்னவென்றால், தீண்டாமை கொடுமையை அனுபவிக்கின்ற மக்கள் சமூகத்திலும் பொருளாதார நிலையிலும் பின்தங்கி இருக்கிறார்களா என்பதே அளவுகோல். ஒரு மதம் ஜாதியை பின்பற்றுகிறதா பின்பற்றவில்லையா என்பது அளவுகோல் அல்ல, சமூக பொருளாதார அளவிலே அவர்கள் தீண்டாமை கொடுமையை அனுபவித்து பின்தங்கி இருக்கிறார்களா என்பதுதான் அளவுகோல். அந்த அளவுகோலை வைத்து பார்க்கும்போது கிறிஸ்தவ மதத்தை தழுவிய தாழ்த்தப்பட்ட மக்கள் சமூக பொருளாதார அளவில் பின்தங்கி இருப்பார்கள் என்பதை சமீபத்தில் வெளிவந்த ரங்கநாத் மிஸ்ரா அறிக்கையும் சமீபத்தில் வெளிவந்த டெல்லி பல்கலைக்கழக ஆய்வும் இதை வலியுறுத்துகிறது.
தந்தை காஸ்மன் ஆரக்கியராஜ், இந்தியாவில் இம்மாதம் 10ஆம் தேதி கடைபிடிக்கப்படும் கருப்பு தினம் பற்றி வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு தொலைபேசி வழியாக வழங்கிய பேட்டிக்கு மிக்க நன்றி. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான திருச்சபையின் உரிமை போராட்டம் வெற்றியடைய வாழ்த்துகின்றோம். வணக்கம்.
நேயர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி. வணக்கம்.